ஐந்து கரத்தனை யானை முகத்தானை எங்கும் எல்லாம் பேரை போதும் என்று நான் மகந்தானே ஞான கொள்ளுந்தானே உண்மையில் வைத்தலை போற்றுகின்றேன். விழிக்கு துணை வருமே மரப்பாதங்கள் நினைவுன்றா ஒழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணையவன் பதினோடும் பயனதை வழிக்கு துணை வழிநேலன் செங்கோடனும் ஐயோமே வெளிக்கே அருண்டு அபிராமல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடன் சொல்லு எமக்க பழியிடக்க பழிக்கே சுடந்து பாவங்களே செய்து வாழ்நகர் குழிக்கே வளர்ந்தோம் கைவதம் போது என்ன கூட்டு இல்லையே சத்தியாய் சிவமாகி தனிப்பட உதலை செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குக சித்தியாகிய கண் செய்ய பொறுப்பானவை திங்களை திருவாளவாய் எம் மன்னர் திருவிளையாட்டினை அன்பு செய்து கட்டுவோம் சங்கரின் வருணனை செல்வம் போக்கி தலைவர் பெறுவர் பகையை வெல்வர் மங்கள நன்மனம் பெறுவர் பிடிவந்து எய்தார் வாழ்நாளன் அணிவதுவர் மாணவர் எழுதி உங்களவராய் அன்புள்ள கோபம் மூழ்கி உரியராய் சுமணிக்கு நன்றி வாழ்வர் வெள்ளையானையும் சாபம் தீர்த்த படலம் திருநகரம் கண்ட படலம் கடாவரை புராட்டியுடைய திரு அவதார படலம் அங்கதான் மாணிக்க மௌனம் சூட்டியதில் நம்ம பிரார்த்தனையை வச்சோம். இழந்த மௌனம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது கிடைத்தது. அடுத்தது திருமண படலம், அடுத்தது திருக்கூத்து வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்தாடிய படலம், அது அற்புதமாக நாம் அதை சிந்தித்தோம். அடுத்தது குண்டோதனுக்கு அன்னமிட்ட படலம், அடுத்த படலம் இங்கே திருமண படலத்தை தொடர்ந்து குண்டோதன வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம், அதன் பிறகு வையையும் அன்னக்குழியும் வையையும் அடைத்த படலம் எட்டாவது படலம். இந்த படலத்தை படித்தா என்ன சிறப்பு அப்படின்னா திருவிளையாடல் படலத்தில் எட்டாவது படலம் இது. அன்னக்குழியும் வையையும் அடைத்த படலத்தை படித்தா நம்முடைய முஞ்சேர்ந்த பாவங்கள் தீர்ந்து போகும். அளவுக்கு அதிகமான பசி இருக்கியா அதுக்கு பேர் வறுமைன்னு பேர். அளவுக்கு மிஞ்சிய பசி இருக்கே அதற்கு பெயர் வறுமைன்னு பெயர். அந்த வறுமை நீக்கும். பசி அளவா இருக்கும், அளவு கடந்து இருக்காது, அகோர பசி இருக்காது. பசி இருக்கணும் ஆனா அது அளவா இருக்கும். அந்த நிலையை எட்டக்கூடிய ஒரு படலம் இந்த அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம். இதுல திருவிளையாடல் புராணத்துல 852வது பாடல். நான் ஏன் பாடல் என்னெல்லாம் சொல்றேன்னா இதுல தமிழாசிரிய பெருமக்கள் இங்கே உறைந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் இல்லைன்னா கூட அவங்க ஓ இந்த பாடல சொல்றீங்களா அப்படின்னு அவங்க அந்த பாடலுடைய பொருளை அறிவார்கள். அதற்காக இந்த பாடலுடைய எண்ணை சொல்றேன். 852வது பாடல். துண்ணி நாயகன் தாழ் பத்தி வைத்து வீடு உணர்ந்தவர் பழவினை தொடர்போல் அப்படின்னு ஒரு வழியை சொல்றாரு. பழைய வினைகள் எல்லாம் எப்படி அருள் என்று சொன்னால் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்தில் பழவினைகள் அருந்துவோம். நீங்க கிராமத்துல போயிட்டு வெள்ளிப்பழம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாமெல்லாம் இங்க வெள்ளிப்பழம்லாம் பார்த்தோம்னா தனியா பறிச்சு எடுக்கிறோம் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி வேண்டாம். வெள்ளிப்பழம் பழுத்துடுச்சு அது வெடிச்சிடுச்சுன்னா அதனுடைய காம்பு இருக்குல்ல அதுவே தானா கட் பண்ணிக்கும். நாம கட் பண்ண வேண்டாம், முறுக்கி கிருக்கி கத்தியை வச்செல்லாம் கட் பண்ண வேண்டாம், அதுவே விடுபட்டுடும். அது எப்படின்னா போதுமான சத்து கிடைச்ச உடனே அதன் பிறகு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரணுக்கள் நிறுத்திக்கிடுவான். இதுக்கு இது போதும், அவ்வளவுதான், விலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அப்போ வெள்ளிப்பழத்துல இருக்கக்கூடிய வெள்ளிப்பழம் எப்படி வேற விட்டு அந்த கொடியை விட்டு விலகுதோ அப்படி தீய வினைகளிலிருந்து நம்மை சிவபெருமானுடைய திருவடி மீட்டு கொண்டு வரும். நாம போய் அறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தீவினை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், என்கிட்ட ரொம்ப தீய வினை இருக்கு, அப்படிலாம் செய்யவே முடியாது. நாம செய்யணும்னு போனோம்னா அது இன்னும் கொஞ்சம் நம்மள நேரடியா வந்து பற்றிக்கும். அது தானா நடக்கணும், அது தானா நடக்கணும். நாம செய்யணும்னு போனது எல்லாமே யோசிச்சு பாருங்க. நமக்கு தானா கிடைச்ச அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கிறாங்க. நாம தேடின நம்மளோட பார்ட்னர் எப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நாம தேடின நட்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இறையால் கிடைத்தால் அது சுகமாக இருக்கும். நாம வலிந்து நம்மோட அறிவை யூஸ் பண்ணி இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படின்னா அப்படி எல்லாம் இல்லை. அதனாலதான் யோகக்ஷேமம் பகாமியகம் அப்படின்னு எல்ஐசி சொல்றதை நிறைய பேர் ஒதுக்க மாட்டாங்க. ஒண்ணு அது ஒதுக்கவே மாட்டாரு. உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு பகவான் கிருஷ்ணனை தவிர வேற யாரால நான் சொல்ல முடியும் அப்படி சொல்லக்கூடாது. அதை யாராவது ஒரு தனியார் நிறுவனம் சொன்னா ஒதுக்காத அப்படின்னு. நம்முடைய நன்மை தீமைகளை இறைவன் பார்த்துக் கொள்வான். எது நமக்கு நல்லதுங்கிறத அவனை தவிர வேற யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் யோசிச்சு பாருங்க, எனக்கு எது நல்லதுன்னு தோணும், எனக்கு பிடிச்சது எனக்கு நல்லதுன்னு தோணும். சில சமயங்கள்ல வழக்கு எல்லாம் நடக்கிறவங்க பாத்தீங்கன்னா தான் பக்கத்துல இருக்கிற நியாயங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. எதிராளி பக்கத்திலேயே சில நியாயங்கள் இருக்கும்ல, எதிராளி பக்கத்திலேயே சில நியாயங்கள் இருக்கும், அது யாருமே சித்திக்கிறது இல்ல. இன்றைக்கு நான் ஒரு கதை படிச்சேன், சித்தின்னு ஒரு கதை. அப்பாவுடைய முதல் தாரம் இறந்ததற்கு பின்னால அப்பா வந்து இரண்டாவது தாரமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அது திருமணம் செய்து கொண்ட பெண் மீது அந்த பையன் 12 வயசு பையன் சின்னமாங்கிற அந்த வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அவங்க அந்த அப்பா இறந்து கொண்டதுக்கு பிறகு அந்த ஐயா வீட்டு ஐயா இறந்து கொண்டது பிறகு வழக்கு கொடுத்து அந்த அவனுடைய சொந்த வீட்டை பற்றி கொள்கிறார்கள். அந்த கோபமும் சேர்ந்துக்குது, நமக்கான சொந்த வீட்டை இவ வாங்கிக்கிட்டான் அப்படின்னு அந்த கோபமும் சேர்ந்துக்குது. இதெல்லாம் கடந்து போய் அவங்க பையனுக்கு குழந்தை பிறக்கல, 18 காலம் ஆகிடுச்சு. ஒரு நாள் அந்த சொந்த கிராமத்துக்கு போய் சித்தியை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி விடுறாங்களே, சித்தி என்னதான் பண்றாங்க போய் பார்க்கலாம்னு போனா சித்தி அழகா சொல்றாங்க, வயதில் மூத்த ஒரு தந்தையாரை திருமணம் செய்து கொள்ளுகிற போது ஒரு தந்தையார் தெரியுமா சொன்னாரு, என் பையனும் என் பொண்ணும் உன்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லிதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. உனக்குன்னு தனியா குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு ஒத்துக்கிட்டு நான் இருந்தேன். நீங்கெல்லாம் உங்களுடைய சொந்தம் உங்க அப்பா பறி போனதை பத்தியே யோசிக்கிறீங்களே, உங்களுடைய சொந்தம் உங்க அம்மா இழந்ததை பத்தி யோசிக்கிறீர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறேன் யாராவது யோசிக்கலாம்னு அந்த அம்மா கேட்கவும் அந்த பையன் கதறி போய் நீங்க எங்க கூடவே வந்துருங்கன்னு அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறான். சித்திய அம்மாவா கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இரண்டு பக்க நியாயங்கள்னு ஒண்ணு இருக்குது. நாம ஒரு பக்க நியாயத்தையே பார்த்துட்டு நான் கரெக்ட் சார், This is my view கோயில் பேசக்கூடாது, பேசுறவங்களை கேட்டு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, நான் இதனால பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, பேசாம இருக்கிறவங்க அவங்க அது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு காரணம் சரியா இருக்கும், ஆனால் எது சரி என்பதை ஈசன் ஒருவனால் மட்டும்தான் முடிவு செய்ய முடியவில்லை தவிர நாம் முடிவு செய்ய முடியாது. அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலத்தை கேட்டால் முன்பை வினை தானே பற்று அருள். வெற்றி பழத்தினுடைய கொடி எப்படி அருந்து போவது போல விடுபடுவது போல அது தானே வினை கழிக்கும். வினையை நாம கழிக்க முடியாது. சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் நாம எப்படியாவது தொலைச்சி தலை முழுவதும் நினைப்போம், அப்படிலாம் முடியாது. நாம் எங்க போனாலும் அது நம்ம கூடவே வரும். தந்தையார் ஒரு கருத்து ரொம்ப அழகா பதிவு செய்வார், நான் அந்த கருத்தை இங்க பதிவு செய்வேன். எங்க போனாலும் ஓ நிழல் ஓ கூட தாண்டா வரும் அப்படிம்பு. எங்க போனாலும் ஓ நிழல் ஓ கூட தான் வரும், வேற தனியாவா போயிடும். திருக்கோயிலுக்கே வந்தாலும் நம்முடைய வினை நம்மோடு தான் வரும், ஆனால் இங்கே அது செயலற்று இருக்கும். அதை பார்த்து நாம மகிழலாம், ஆஹா என்னுடைய வினை வந்தது, என்னை எந்த விதமான துன்பமும் செய்ய முடியாமல் அது செயலற்று இருப்பதை பார்த்து நான் மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய படலம் அன்னக்குழியும் பையையும் அழைத்த படலம். குண்டோதரனுக்கு பசி வந்துருச்சு, பசி வந்ததுனால அவன் துன்புற்றுறான். அப்படி துன்புறுகிற குண்டோதரனுக்கு வேற எதையும் கொடுத்து மாலை எல்லாவற்றையும் உண்டு விட்டான். எதை கொடுக்கறதுன்னு தெரியல. கவன மால்குண்டை யாழிப்பு கடிதமழ் தென்றல் பவன மாமலை ஆட்டியை பார்த்து உள்ளே நகைத்து சுவாமி என்ன பண்றாரா, அம்பாவை பார்க்கிறாரா, பார்த்து உள்ளுக்குள்ளால சிரிக்கிறார். நமக்கு சிரிப்பு என்ன, நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சிருக்கிறேன், இன்னும் 1000 ஒரு கூறு கூட தீர்ந்து போகல, யாராவது ஒருவர் இருந்தா அனுப்புங்க சாப்பாடு போடுறதுன்னு சொன்னியே. ஒரே ஒரு ஆள் குண்டோதரன் அனுப்பிச்சேன், அவன் எல்லாத்தையும் பச்சையும் சாப்பிட்டான், புழுங்கினதையும் சாப்பிட்டான், வேக வச்சதையும் சாப்பிட்டான், வேகாததையும் சாப்பிட்டான். இன்னும் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. நவதானியங்கள் எல்லாம் எடுத்து உண்டு விட்டான், அவனுடைய பசி தீர வேண்டும் அப்படின்னு ஒன்னு நகைத்து சொல்றாரா, தவன மாப்பசி உடையவன் தன் பொருட்டு, அப்படி அளவுக்கு அதிகமான பசி உள்ளவன் பொருட்டு அன்ன புவன மாதினை நினைத்தன. அன்னபூரணியே சுவாமி மனசுல நினைச்சாரா, ஓ நம்ம வினை தீரணும்னு நாம இங்க உட்கார்ந்துருக்கோம். எனக்கு இந்த துன்பம் இருக்கு சார், எனக்கு இந்த துன்பம் துன்பம் இருக்கு, எனக்கு இந்த துன்பம் இருக்கு, வர வேண்டிய பணம் இருக்கு, உடல்நிலை சரியில்லை, இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன நினைச்சுக்கிட்டு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சுவாமி போய் உங்களுக்காக அங்க செய்வார். சுவாமி போவாரு, எப்படி போவாரு? உடனே சார் அப்ப இங்க கோயில்ல தரிசனம் காட்டும் போது அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா, கற்பூரகாரத்து போது இருப்பாரா இருக்க மாட்டாரா, இப்படி எல்லாம் சந்தேகம் கிடக்க கூடாது. என் கூட அவங்க அப்படி கேட்டான், சுவாமி எங்கேயும் இருக்காரு எங்கேயும் இருக்காருன்றீங்க, நான் வீட்டுக்குள்ள இருந்தா கோயில்ல இருக்க மாட்டேன், கோயிலுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், இதான சார் நிதர்சனமான உண்மை. அப்புறம் சுவாமி இங்க இருக்காருன்னா அங்க போய் நம்முடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு நம்ம கேட்கும் போது, என் கூட ஒரு அழகான வார்த்தையை சொன்னாரு, உனக்கு உடம்புல இருக்கிற உயிர் வெளியே இருக்குல்ல ஆக்சிஜன் வெளியில இல்லையேன்னு நினைக்கிறியா அப்படின்னு, நமக்கு உள்ளேயும் இருக்கிறது வெளியேயும் இருக்கிறது, அப்படி காற்றை போல எங்கும் இருப்பவன் இறைவன். அதனாலதான் இதுக்கு பெயர் என்ன தெரியுங்களா, சீவன் பெயர். இதுக்கு பேர் ஜீவன் பெயர். சுழிய மட்டும் எடுத்துட்டு போட்டு பாருங்க சிவன் ஆயிடும், சுழிய மட்டும் எடுத்துட்டீங்கன்னா சிவன் ஆயிடும், சீவன் சிவன் ஆயிடும். அந்த சுழி போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த சுழிதான் நம்முடைய வினை, அந்த சுழிதான் நம்முடைய வினை, அந்த சிவன் தான் இங்கே சிவனாக அமர்ந்து தவன வாபசி உடையவன் பொருட்டு அன்னபவனவாதியை நினைத்தனன் நினைக்கும் போந்தாள். அன்னபூமியை நினைச்சவன போயிட்டாளா, ஐயா நீங்க அங்க போக சொல்றீங்களா உடனே போய் செஞ்சிடறேன், நம்ம வீட்டு வேலைக்காரன் நீங்க ஒரு வேலை சொல்லி பாருங்க, ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரங்க கூட வேண்டாம் குழந்தைங்களை சொல்லி பாருங்களேன், இப்பவே செய்யணுமா இன்னைக்கே செய்யணுமா, நான் போயிட்டு வரச்சே செஞ்சா ஓகேவா, நான் வேற யாரையும் சொல்லலை என்னையும் சொல்றேன், கீரை வாங்கிட்டு வாடா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா இன்னைக்கே வேணுமா இப்பவே வேணுமா, கோயிலுக்கு போயிட்டு வரச்சே வாங்கிட்டு வரலாமா, சரி கோயிலுக்கு போயிட்டு வரச்சே தான் வாங்கிட்டு வாங்க, நான் இன்னைக்குமே வாங்கிட்டு போனது கிடையாது மறந்து போயிடும், மறந்து போயிடும், போகும்போது பாதி தூரம் போனோடனே ஆ அம்மா கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்து இல்லத்துக்கு தொலைபேசி வழியா அழைச்சி அம்மா கீரை வாங்கலாம் நீ மறந்துட்டேல்ல அப்படியே வந்துடு நான் வாங்கிட்டேன் அப்படின்பா, நீ மறந்துட்டேல்ல எனக்கு தெரியும், ஏன்னா நீ எங்க நினைவோட உன் சுயபுத்தியில இருக்கிற, பல நேரம் நீ உன் சுயபுத்தி இல்லாம தானே இருக்கிற, பெத்த பிள்ளைகளுடைய நிலை அம்மாவுக்கு தானே தெரியும், நாம என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஈஸ்வரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் சார் அப்படின்னு ரொம்ப புலம்புவாங்க, புலம்பவே தேவையில்லை, சுவாமி கிட்ட கூட்டிட்டீங்கன்னா சுவாமி அதை முடிச்சு உங்க கையில கொடுத்துருவார், முடிச்சு கொடுத்துருவார். ஆனா சுவாமி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இருக்கு சார் இன்னும் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது, சுவாமி கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதை முடிச்சு கொடுத்துருவார், சுவாமி நம்முடைய துன்பங்களை இல்லாமல் செய்து விடுவார்ங்கிற நம்பிக்கை வேணும், நம்பி அந்த கல்லை பார்த்து நட என்றாலும் நடக்குவேன், நம்பிடாதவர் கால்கள் கூட கடுக்குவேன். ஒரு மலையை பார்த்து நம்பி அந்த மலையை பார்த்து நட அப்படின்னா நடக்கும், நடக்கும் நமக்கு என்ன நல்லதுதான் நடக்கும் உண்மையா நம்புங்க நடக்கும். நாலு கடல் திசை தயிர்கடல் நலன்களை நிலம் கீழ்ந்து நான்கு பக்கமும் பெரிய குழி தோன்றுகிறது, அந்த குழியில தயிர் ஊந்து, நமது தேசத்துல மழையும் வரமாட்டேங்குது, குழி தூங்கினா தண்ணி கூட ஓட மாட்டேங்குது, ஆனா அன்னபூர்ணனை நினைச்சா அரிசி சோறு உள்ள உடனே அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது, சார் அவ்வளவு பெரிய அழுப்பு உள்ள யார் ஊட்டினா எப்படி அரிசி வெந்துச்சு எப்படி இது தயிர் சோறாச்சு, அதெல்லாம் சுவாமி கிட்ட நம்ம கேட்கவே முடியாது, சுவாமி நினைச்சா எது வேணாலும் நடக்கும், நாம நினைச்சா எது வேணாலும் நடக்காமலும் போகும், சுவாமி நினைச்சா எது வளர்ந்து நடக்கும், நாலு கடல் திசை தயிர் கடல் நலந்தலை நிலம் கீழ்ந்து உற்று எழுந்து நாலு கிடங்கராய் முடித்து எழுந்து ஆங்கு நாலு குழி எழுப்பிச்சான், ஏன்னா ஒரு குழி எழுப்பினா பத்தாவது நாலு குழி எழுப்பிதான், மாற்ற அருள் சுவை தீ தயிர் பால் அருள் பதத்தோடு நம்ம வீட்டுல நாம சோறு வச்சோம்னா சில சமயம் குழஞ்சு போகும், சில சமயம் வேற வேறையா இருக்கு, நமக்கு என்னைக்கு குறைவா சாதம் வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு விரலையா இருக்கு, என்னைக்கு விரலையா வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு குழஞ்சு போயிடுது, யோசிச்சு பாருங்க, ஏதாவது கார் குழம்பு தான் செஞ்சு அன்னைக்கு இன்னைக்கு சாதம் கொஞ்சம் விரவரையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு சாதம் குழஞ்சிருக்கும், இன்னைக்கு ரசம் தான் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு சாதம் குழஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிற அன்னைக்கு விரவரையா இருக்கும், பாத்துக்கிறீங்களா? ஆனா வீட்டு அம்மா ரொம்ப அழகா சமாளிப்பாங்க, அதே அரிசி புதுசு இல்லையா எனக்கு அளவு தெரியல, கிடையாது இன்னைக்கு நீங்க சாப்பிடணும்னு உங்க தலையில எழுதிங்க
குண்டோதருக்கு நாலு குழி நிறைய அன்னம் கிடைக்க வேண்டும் என்று ஈசன் கொடுத்திருக்கிற வரம் கிடைக்குது. மாற்று சுவை தீர்த்தையும் வாதரை பதத்தோடு ஏற்று எழுந்தது நாற்குழி இடத்திலும் பொங்கி. நான்கு குழிகளிலும் ஒரே நேரத்துல ஐசாவும் பொங்கி எழுந்திருக்குது. இன்னைக்கும் சரி, நிரம்ப பசியில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஐசாவை கொடுத்தீங்கன்னா அந்த பசி அடங்கும். மோர் எந்த இடத்துலையும் குடிக்கலாம், பகைவன் வீட்டிலும் மோர் அருந்தலாம், வேற அருந்த கூடாது, மோர் அருந்தலாம், ஒன்றும் செய்யாது, தீங்கு செய்யவே செய்யாது, மோர் அருந்தலாம். அப்படி தைசாம சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம் முட்டாளுக்கு மோர் சுவாதம் அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய முட்டாள்தனம் எல்லாம் போயிடும், மோர் சாப்பிட சாப்பிட உங்களுடைய முட்டாள்தனம் எல்லாம் போயிடும். ஆனா நிறைய பேர் இப்ப சாப்பிடதே இல்லை, அதுதான் விஷயம். நீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா மோர் சாப்பிடலாம், ஐயா வேணவே வேணாம், நீங்க தைசாமி கொடுத்து பாருங்க எல்லாம் எனக்கு வேணான்னு புளியோதரை கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. தைசாமி ஏன்னா நல்லது நாம எல்லாம் வேண்டான்னு போவாங்க. நல்லது நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லது எங்கேயாவது நிறைய இப்ப கூட்டத்தோட இருக்காது இல்லவே இல்லை, கெட்டதுக்கு தான் கூட்டம். அம்பி வழி சின்ன கடையாது, அந்த 500 பேர் வரிசையில் இருந்து வாங்கிட்டு இருக்கிறான். 8 மணிக்கு தான் கடை திறக்கும், 9 மணிக்கு தான் கடை திறக்கும், நான் 7 மணில இருந்து வரிசையில் நிற்கிறேன் அப்படின்றான். நான் சொல்ல வேண்டாம் என்ன கடை, ஆனா கோயில் வந்து தரிசனம் பண்ணியா அவன் புண்ணியம் பாவம் தீரும், அது தீர்த்தாக்கின்ற போது தீரதெல்லாம் இருக்கும். என்ன இப்போ இதை சாப்பிட்டா நான் என்னை மறந்து நிற்கிறேன், அதுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கால் எடுத்து நிற்பேன். சின்ன கடையில கூட்டம் அவ்வளவு கூட்டி அடிக்குது, ஆனா கோயில் எவ்வளவு பெரிய சுராந்தையா இருக்கு வந்து பாக்குறது இல்ல. சுவாமி கிட்ட நின்று மறைச்சு பாக்காதீங்க, அந்த படியில நின்று பாக்காதீங்க, எவ்வளவு இருக்கு சொல்லுங்களேன். நீங்க இப்ப கூட இருந்து பாருங்க, ரெண்டு பேர் படியில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லியாச்சு, நிறைய பேருக்கு சொல்லியாச்சு, எங்க படியில நின்று பாக்காதீங்க, மற்றவங்களுடைய பாவத்தை தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குருவன் கூட ஆமா ஆமான்னு மறைய வேண்டியது.
நாம அங்கிருந்து தான் வந்துருக்கிறோம், இடையில அட்ரஸ் குறைச்சிட்டோம், அதுதான் விஷயம்.
இடையில அட்ரஸ் தொலைஞ்சாச்சு, அப்பா அம்மா பேர் தெரியல, யாராவது லெப்ட் பக்கம் போனா உடனே போயிடுவோம், இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு போவோம், அப்படியே அந்த பக்கம் போனா ஷார்ட் கட்டா உடனே போவோம் அப்படின்னு போயிடுறோம். இல்லையா, நீ திரும்ப வந்த வழியே உன விரட்டி விடுறாயா வேணாம் அப்படின்னு யாரும் சொன்னாலும், சார் நான் முன்னாடி வேணும்னு பொறாமையில இவன் சொல்றான்னு நினைக்கிறேன் சார் தான். இதுல இல்ல எந்த சாமியை கும்பிட்டா எத்த தின்னா புத்தம் எழுதுங்கிற மாதிரி, எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்னு சாமி சாமியா கும்பிட்டு எந்த நீங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன செங்கல்ல நட்டு இத கும்பிடுங்க உங்களுக்கு செல்வம் பெருகும்னு மட்டும் நீங்க உங்க வீட்டுல சொல்லி பாருங்களேன், அது நாலஞ்சு பேர் கூட நினைப்பான், என்ன இந்த கல்ல கும்பிட்டா செல்வம் வந்தானே பார்க்க கண்ணு மாதிரி இருக்கு, ஆனால் அந்த உண்மையில சாமியா எத்தனை வருஷத்துக்கு கல்லுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவனே பொருளை கலப்பி விட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் வணங்கினீங்கன்னா உங்களுடைய துன்பம் போயிடும். உங்க அம்மாவையும் அப்பாவையும் வணங்காம வேற வேற கடவுளை வணங்கினீங்கன்னா எந்த சாமியை வணங்கினாலும் துன்பம் போகாது. கபாலியின் கர்ப்பத்தையும் வேரோட பிடிக்க எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல வச்சாலும் கபாலியின் கர்ப்பமும் கேட்கிற உடல் கேள்வி எங்கடா உங்க அப்பா அம்மான்னு தான் கேட்பாங்க. நீங்க எத்தனை படத்தை வேணாலும் மாட்டுங்க, சாமி படத்தையும் மாட்டீங்க, சாமியார் படத்தையும் மாட்டுங்க, அவங்க எல்லாம் வந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி எங்க உங்க அப்பா அம்மான் தான். அவங்களுக்கு உங்க இதயத்துல இடம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க இதயத்துல துன்பத்துக்கு இடமே இல்லை. அவங்களுக்கு இங்க இடம் கொடுக்காம, அவங்களுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா வேற வழி இல்லை, துன்பப்பட்டுதான் ஆகும், துன்பப்பட்டுதான் ஆகும், வேற வழி கிடையாது. அப்புறம் சில பேர் கேட்பாங்க உங்க அம்மா உங்க கூட தான் இருக்காங்களான்னு, அப்படி கேட்க கூடாதுங்க. நான் எனக்கு எத்தனை வயதானாலும் நான் எத்தனை சம்பாதித்தாலும் நான் எங்க அம்மா கூட தான் இருக்கிறேன். ஒடு என்பது யாரோட தெரியுமா வரணும், உயர்ந்த ஒரு மாட்டு. என்னோட ஆசிரியர் வந்தாலும் சொல்லக்கூடாது, ஆசிரியரோடு நான் வந்தேன்னு சொல்லணும், சுவாமியோட வந்தேன்னு சொல்லணும், நான் தான் சாமியை தூக்கிட்டு வந்தேன் என்னோட தான் சாமி வந்தாலும் சொல்லக்கூடாது. சுவாமியோட நான் வந்தேன், அம்மாவோட நான் வந்தேன், அம்மாவோட இருக்கேன் அப்படி சொல்லணும். அம்மாவை நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அம்மாவை நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ யார் பார்த்துக்கிறதுக்கு, உன்னை பார்த்து கொண்டதே உங்க அம்மா, நீ யார் அவங்களை பார்த்துக்கிறதுக்கு. உனக்கு ஒரு வாய்ப்பு முடிஞ்சா பார்த்துக்கோ, உனக்கு ஒரு வாய்ப்பு முடிஞ்சா பார்த்துக்கோ, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு முடிந்தால் வணங்கிக்கொள். தாயையும் தந்தையையும் வணங்காமல் நீங்க எத்தனை கோயில் போனாலும் போயிடலாம், பாவத்தீர்கள் எங்க வேணாலும் போயிடலாம், எத்தனை கோயில் கூட வேணாலும் போயிடலாம். குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுங்க, அதுக்கு வழிகாட்டிய நீங்க உங்க அப்பா அம்மாவை வணங்குங்க. காலையில உங்க அப்பா அம்மா படத்தை படத்தை வச்சு நீங்க கும்பிட்டீங்கன்னா ஓ அம்மாவையும் அப்பாவையும் கும்பிடணும்னு குழந்தைக்கு புரியும். இல்ல யோசிச்சு பாருங்க, சாப்பிடுறது யாராவது கும்பிடுமா, நான் அப்பா மாதிரி சாப்பிடுறேன்னு குழந்தைங்க உட்காருது இல்ல, அப்பா மாதிரி ப்ரஷ் பண்ணணும்னு குழந்தைங்க உட்காருது இல்ல, அம்மா மாதிரி இருக்கணும்னு நிறைய பெண் குழந்தைகள் ஆசைப்படுது இல்ல, அது போல அப்பெற்றோர்களை போல இருக்க வேண்டும் என்று குழந்தைகள் நடக்கும். அப்ப நாம என்ன பண்ண தெரியுமா, லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும், லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும், வாழும் சான்றுகளாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை கும்பிடுங்க. படம் இல்ல அவங்க இல்ல சார், படம் இருந்தா படத்தை வச்சு கும்பிடுங்க. இன்னிலேருந்து கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்க வீட்டுல நல்ல தகவல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், இன்னைக்கிலேருந்து கூட ஆரம்பிங்க, இன்னிலேருந்து நல்ல தகவல்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்களே நினைச்சு பாப்பீங்க, என்ன எனக்கு இவ்வளவு நல்ல தகவல் வருது, 2015 இவ்வளவு மே மாசத்துக்கு அப்புறம் இவ்வளவு நல்ல விஷயம்லாம் நடக்குது, எனக்கு இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு இருப்பீங்க. தாயையும் தந்தையையும் யார் ஒருவர் வணங்கு சொல்றாங்களோ அவருடைய இல்லத்துல உள்ளத்துல குறையே இருக்க குறையே இருக்க அவங்க செய்யற குறையெல்லாம் நீங்க பட்டியலிடக்கூடாது. சார் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார், அவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, இப்ப இருக்கிற காலம் ட்ரெண்ட் அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க படத்தை தான் செய்வாங்க, அப்படிதான் நாமும் படுத்தணும். நம்மள எதிர குறைச்சிட்டா போயிட்டாங்க, திருவிழாவில் கொண்டு போய் குறைச்சி தலைமுடிக்கிட்டா போயிட்டாங்க, தூக்கி வச்சுக்கிட்டு நல்லது கெட்டது சொல்லி தானே கொடுத்து ஆளாக்கினாங்க. அந்த அப்பா அம்மாவை நாம எதுவும் வெளியில போய் குறை சொல்லணும், இல்ல குறையே சொல்லக்கூடாது. அவங்க எது பண்ணாலும் சரி, அவர்கள் செய்வது தான் சரி, மருந்தே சாப்பிட மாட்டேன்றாங்க, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், எனக்கு வேண்டாண்டா இந்த மருந்து அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து கொடுக்க கூடாது, அது வேணா டாக்டர் கொடுத்துக்கலாம், நான் கொடுக்க கூடாது. அம்மா இருக்குது சாப்பிட்டீங்கன்னா நல்லது, உங்களுக்கு நல்லது நான் பணிவா சொல்றேன், விழுந்து கூட்டி சொல்றேன், அப்படிதான் சொல்றோம். மருந்தே சாப்பிட மாட்டேங்க, நான் உடனே விரட்டிட்டேன் வைங்க, திட்டிக்கிட்டே வைங்க, ஒண்ணும் இல்லை, இது நாள் வரைக்கும் செய்த புண்ணியம் போச்சு. அதனால தாயை கடிந்து கொள்ளக்கூடாது, நன்மையின் பொருட்டு கூட தாயை கடிந்து கொள்ளக்கூடாது, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க.
ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு. திருமணமான புதுதில மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னுடைய தாயை இல்லத்தை விட்டு விரட்டி விட்டேன். போன நேரத்தில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. காலப்போக்கில் இந்த பையனுக்கு வெளியூர்ல ஒரு குழந்தை பிறந்து பையனுக்கு வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்ப அந்த பெண்ணு இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோம், மாமனார் மாமியார் வேண்டான்னு சொல்லுதோம். யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு நான் இப்படிதான் எங்க அம்மாவை கொண்டு போய் விட்டேன், விரட்டி நான் வீட்டை விட்டு அதே நிலை எனக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் வரும்னு தெரியாம போச்சு சார், என்ன பண்ணா சார் இது தீர்வுன்னு. ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க என்ன பண்ண முடியும், உங்க அம்மா பணத்தை வச்சு கொண்டு வர கூப்பிடுங்க. உங்க அம்மாவே மனம் இறங்கி போயிட்டு போது குழந்தை நல்லா இருக்கணும்னு சொன்னா உண்டு, ஆனா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அம்மா ஆசீர்வதிப்பா, நீங்க என்ன வேணா பண்ணலாம், அம்மா ஆசீர்வாதம் பண்ணு. ஏன்னா அவனுக்கு வேற வேலையே கிடையாது. இப்ப நாம ஒரு குழந்தைய வாழ்க்கணும்னா செல்ஃபிஷா தான் வாழ்த்துவோம், இவன் வந்து நமக்கு மரியாதை பண்றானா, நமக்கு ஏதாவது நல்லது செய்யறானா. தாயும் சரி தந்தை அப்படிதான், சுற்றத்தாள்கள் அப்படித்தான், உறவுகள் அப்படித்தான், ஆனா தாய் அப்படிலாம் கிடையாது. அவன் நல்லா இருந்தா போகும், அவன் நல்லா இருந்தா போகும். நீ கையா அழகா சொல்லுவாரு. மழையில நினைஞ்சு வந்த ஒரு கதையை கூட நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய நேரங்கள். மழையில நினைஞ்சு வர ஒரு பையன், வெயில் நேரம், அட்லீஸ்ட் கதையாவது மழையா இருக்கு, மழை நினைஞ்சு வர பையன், அப்பா கேக்குறாரு டே அறிவு போயிட்டவன போச்ச கூட எடுத்துட்டு போவானே. தங்கச்சி கேக்குறா ஏன்னா கொஞ்சம் எங்கேயாவது இன்னும் வரக்கூடாதா, அப்பா திட்டுறாங்கள. பாட்டி கேக்குறா இங்க வா, ஏன் இப்படி மழையில நினைச்சுக்கிட்டு வர, யாரையாவது ஒருத்தரை உடம்பு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்க கூடாது, கொஞ்ச நேரம் நின்று வந்துருக்க கூடாது, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா காலி சொல்றாளா, இந்த பாழா போன மழை இவன் வந்ததுக்கு அப்புறம் பெய்ய கூடாது. மழை இப்ப பாருங்க, மழை அமிர்தமும் வள்ளுவம் பாராட்டுது. ஆனா அம்மா சொல்றா பையன் நடந்த உடனே இந்த பாழா போன மழை இவன் வந்ததுக்கு அப்புறம் பெய்ய கூடாது. அப்படி எல்லா அம்மாவும் நினைச்சா மழை எப்போதான் பெய்யும். ஆனா அம்மாவுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும், அம்மாவுடைய எண்ணம் எப்போதும் அப்படிதான். குழந்தைங்க நல்லா இருக்கும், எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவா. பத்தி வைத்து வீடு உணர்ந்தவர் பழகினை தொடர்போடு பசி தீர்ந்தலாம், உடவர்களுடைய பசி தீர்ந்தெடுச்சு. ஆவி அண்ணவர் பிரிந்து உரை அணங்களார் போல காவி நாள்மலர் தாமரை கடிமலர் வாழ வாவி ஓடையும் குளங்களும் வரப்ப வாய் வைத்து கூவம் நீர்நிலை நீர்களும் பசைய குடித்தார். தண்ணி தாகம் வந்துச்சு, மிகப்பெரிய தண்ணீர் பந்தல் அமைத்து யாருக்குமே தெரியாது, யார் வச்சிருக்காங்கன்னே தெரியாது. குடம் இருக்கும், தங்கம் இருக்கும், அடிக்கொடிட்டுங்க, அது சங்கிலியால் பிணைக்கப்படாமல் இருக்கும். கைண்ட்லி அண்டர்லைன் திஸ் வேர்ட், அது சங்கிலியால் பிணைக்கப்படாமல் இருக்கும். இங்க நீங்க சங்கிலியில பிணைக்காம ஒரு டம்ளரை வச்சீங்கன்னா அடுத்த 20வது நிமிடத்துல அந்த டம்ளர் காணாம போயிடும். எங்க சார் போச்சு தெரியல, எங்க போச்சு நானே கேட்பேன். எடுத்து என் பையில வச்சுக்கிட்டு நான் தான், நான் வேற யாரையும் சொல்லுது, நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க போச்சு தெரியவே இல்லையே. இங்க ஒரு டம்ளர் வச்சு உலகம் ரொம்ப கெட்டு போச்சு சார், உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. கோயிலுக்கு வரவங்க எடுக்கிறாங்க, இதுக்காகவே வருவாங்களோ. எங்க இருக்கு டம்ளர், என் பையில இருக்கு, நான் தான் எடுத்து வச்சிருக்கிறேன், சொல்றது யாரு நானே இல்ல. அப்படிதான் தர்ம காரியங்கள்ல ஈடு கொண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டு குழாயில தண்ணி வருது, ஏன் நான் ரெண்டு குடம் அடிச்சுட்டுமா சார், வாசம் தெரிஞ்சு போயிடும் சார. நீங்க வேணும்னா உங்க வீட்டு குழாயில இருந்து வாசல கழட்டிட்டு வந்து எங்க வீட்டு குழாயில போட்டு அடிச்சுக்கிடுங்க. ஏன்னா நேற்றுக்கு தான் 150 ரூபா கொடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து அடிச்சுட்டு போறதுன்னா முடியாது இல்ல. ரெண்டு குடம் தண்ணி அடிச்சா நாம பண்ண 150 ரூபா வாசல் தெரிஞ்சு போயிடும்னு நமக்கு அவ்வளவு செல்ஃபிஷ் ஆயிடும். நான் வேற யாரையும் சொல்லுவேன், என்னையே தான் சொல்றேன், அனுப்புவாங்களா நாங்க அனுபவிச்சோம் அனுப்பிடுவாங்களா. எவ்வளவு பாடுபட்டு சேர்த்தாலும் அந்த பணம் நம்ம கூட வராது, நம்ம பணத்தை நாமே அனுபவிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அத புண்ணிய காரியங்கள்ல செலவு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அங்க கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்ங்களா? அமெரிக்கா போச்சு, இங்கேயே அமெரிக்கன் எம்பரசிக்கு போய் இந்தியன் மணியை கொடுத்து அமெரிக்கன் மணியை வாங்கிக்கிட்டு அங்க போனா நல்ல கட்டுப்பாடு இல்லாம பயன்படுத்தலாம். அதுபோல அந்த உலகத்துக்கான அருள இந்த உலகத்திலேயே செல்வத்தை செலவழிச்சு புண்ணியத்தை செய்துக்கிட்டு அங்க போனீங்கன்னா தட்டுப்பாடே இல்லாம செலவு பண்ணலாம், தட்டுப்பாடே இல்லாம செலவு பண்ணலாம்.